இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆஸ்திரேலிய அணியை வைத்து பார்க்கும்போது இனி வரப்போகிற மூணு டெஸ்ட்லையும் கூட ஆஸ்திரேலியாவால் ஒன்றும் பெரிதாக செய்திட முடியாது. 5-0 என்று தோற்பதற்கும் அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றனங்கிறது ரொம்ப பார்க்குறப்பவே ரொம்ப தெளிவாக தெரியுது. முதல் டெஸ்ட்ல கூட ரொம்ப கடைசி கட்டம் வரைக்கும் போய் யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு நிலை கூட ஏற்பட்டிருந்தது. ஆனா இந்த ரெண்டாவது டெஸ்ட் பார்த்ததுக்கு பிறகு ஆஸ்திரேலிய அணிக்கும் இங்கிலாந்து அணிக்குமான இடைவெளிங்கிறது ஒரு நிரப்பவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடைவெளி மாதிரி தான் தெரியுது.
ஒரு காலத்துல வந்து உலக அளவுல மிகவும் வல்லமையாக இருந்த ஆஸ்திரேலியா வந்து ஏன் இப்படி வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு?
இது வந்து ஒரு சைக்கிள் ஈவெண்ட் தான். நீங்க 1980களோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மிக மிக மோசமான நிலையில இருந்தது. கடந்த 20 ஆண்டுகள்ல ஆஸ்திரேலியாவுடைய நிலையை பார்த்தா படிப்படியாக உயர்ந்து கிட்டத்தட்ட வெஸ்ட் இண்டீஸோடைய உச்சத்துல அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாதுங்கிற அளவுக்கு போயிருந்தாங்க. அவ்வளவு உயரத்துக்கு போனதுக்கு பிறகு உங்களுக்கு இன்வேரியபிளி ஒரு வீழ்ச்சிங்கிறது ஒண்ணு இருந்துதான் ஆகணும். ஆனா அந்த வீழ்ச்சி இவ்வளவு மோசமாக இருக்குமா, இருக்க வேண்டுமா அப்படிங்கறதுதான் கேள்வி. ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து கீழே இறக்குறதுக்கான வேலைகளை செய்யறதுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு 3 அணிகள் வந்து தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்தியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா. ஆஸ்திரேலியாவுடைய ப்ரைடுங்கிறது அந்த ஆஷஸ், அதுல அவர்களை அடிப்பதன் மூலமா ஆஸ்திரேலியாவை நிஜமாகவே தரையில வச்சு தேய்க்கிற அளவுக்கு போயிருச்சுன்னா இதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். சும்மா இது வந்து சரியான விளையாட்டு வீரர்கள் இல்லைங்கிறத மட்டும் சொல்லிட முடியாது. ஆனா இப்பொழுது இருக்கிற அணியினால வந்து உடனடியாக மீண்டு வர முடியாது. இதற்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 2-3 வருடமாவது இந்த நிலையிலிருந்து மீள்றதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு நேரமும் பல்வேறு முயற்சிகளும் வேணும்.
அணிக்கு வந்து வலுவான, திறமையான, நல்ல உக்திகளை வகுக்கக்கூடிய ஒரு தலைவர் இல்லாதது ஒரு பெரிய பின்னடைவுன்னு சொல்லலாமே. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து கிரிக்கெட் கேப்டனுக்கு வந்து பஞ்சமா இருந்திருக்க கிடையாது. இயன் சேப்பல், கிரெக் சேப்பல், பின்னால் ஆலன் பார்டர், ஸ்டீவ் வா, ரிக்கி பாண்டிங் வரைக்கும் அணியை வழிநடத்தக்கூடிய தலைமை இருந்தது. அந்த தலைமை வந்து இப்போ ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியில இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாமா?
அது நிச்சயமாக ஒரு முக்கியமான காரணம் தான். ஆனா அதுல ஒரு 2 பாயிண்ட் நம்ம அதை கவனிப்போம். ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்னு கிம் ஹியூஸுக்கு பிறகே வகுத்தாங்க. அது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை மிக ஆரம்பத்திலேயே அவரை வந்து கேப்டன் என்று கண்டுபிடித்து விட்டு அவருக்கு முழு பொறுப்பையும் கொடுத்து அவருக்கு ஃபுல் பேக்கிங். உதாரணத்துக்கு அலன் பார்டர் விளையாடிட்டு இருக்கிறப்பவே மார்க் டெய்லர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. மார்க் டெய்லர் கேப்டனாக இருக்கும்பொழுதே ஸ்டீவாவை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸ்டீவா இருக்கிறப்பவே அடுத்து ரிக்கி பாண்டிங் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ரிக்கி பாண்டிங்ல இருந்து அதற்கு அடுத்து கிளர்க்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஒவ்வொரு மாற்றத்தின் போதும் இப்பொழுது கேப்டனாக இருப்பதற்கும் அடுத்து கேப்டனாக வரப்போற இப்பொழுது வைஸ் கேப்டனாக இருக்கிறவருக்கும் இடையில அதிக அனுபவமா இந்த பல விளையாட்டு வீரர்கள் இருந்தாலும் அந்த ஆஸ்திரேலிய அணி வந்து இவர் தான் அடுத்த கேப்டன் அப்படின்னா ஒரு ஒரு முரட்டு பிடிவாதமாக அவரைத்தான் மேல உயர்த்துவோம் அப்படிங்கிற ஒரு பாலிசியும் வைத்திருந்தாங்க. பிற நாடுகள் யாருமே இந்த மாதிரி செய்யறது கிடையாது. அந்த பாலிசி வந்து அவர்களுக்கு வந்து ரிக்கி பாண்டிங் வரைக்கும் உதவிச்சு. ஆனா மைக்கேல் கிளார்க் அடுத்து அவர்கள் மேல கொண்டு வர போறாங்கிறப்ப அதுல ஒரு சில குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதன் காரணமாகவே நடுவுல ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ் எல்லாரையும் நீ ரொம்ப நாள் விளையாட போற மெட்டீரியல் மாதிரி இல்லைன்னா நீ ரிசைன் பண்ணிடு, அல்லது நீ வந்து அணியை விட்டு போயிடு, அல்லது உங்களை உன்னை மேற்கொண்டு நாங்க வந்து அணிக்கு தேர்ந்தெடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு வரிசையா மிக நல்ல விளையாட்டு வீரர்கள் ஒரு சில பேர் வந்து ஒரு விதத்துல ஒதுக்கப்பட்டார்கள். நீங்க மைக்கேல் ஹஸ்கியை கூட சொல்லலாம், நீங்க கடைசியாக சொல்றதா இருந்தா. அப்ப ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் எடுத்துக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிலிருந்து நகர விரும்பல. அதாவது ஒருவரை ஐடென்டிஃபை பண்ணிடுவோம், இவர் தான் கேப்டன், அவருக்கு ஒரு 4-5 ஆண்டுகள் கொடுத்து நடக்கிறது என்னன்னு பார்ப்போம், அது வரைக்கும் என்ன ஒரு பின்னடைவு வந்தாலும் அதை சந்திப்போங்கிறது. ரெண்டாவது, அதற்காக பல விளையாட்டு வீரர்களை ஒரு விதத்துல பலி கொடுக்கறது. இது ரெண்டும் சேர்றப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான ஒரு அணிதான் உங்களுக்கு கையில வருது. அதற்கு மேல செலெக்ஷன் குழப்பங்கள், பயிற்சியாளர்ல வந்து எக்கச்சக்கமான குழப்பங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறது, உணர்வு ரீதியாக அது கடுமையாக நிச்சயமாக விளையாட்டு வீரர்களை பாதிச்சிருக்கும். இந்த நேரத்துல வந்து என்ன செய்யறது அப்படிங்கறது தெரியாம அந்த அணியுடைய நிர்வாகம் குழம்பிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல அவர்கள் எதிர்கொள்ற அணி வந்து மிக வலுவான அணி, சொந்த களத்துல ஆடுறாங்க. இந்த நேரத்துல இங்கிலாந்துடைய டேலண்டட் இந்த அணிக்கு எதிர்த்தாற் போல விளையாடுறதுக்கு வேற எந்த நாடும், இந்தியா, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான், இல்லை யாராலுமே வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பை கொடுக்க முடியாத நிலையில இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணியினால என்ன செஞ்சிருக்க முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. அதனால நிச்சயமாக வந்து இது எல்லாம் ஒன்னு சேர்றதுனால பயங்கர அடி விழப்போகுது ஆஸ்திரேலியாவுக்கு.
இப்போ ஆஸ்திரேலிய அணி வந்து தொடர்ந்து அடிமேல் அடி வாங்கி கொண்டு வருது. நீங்க சொன்ன மாதிரி அடுத்த 3 ஆஷஸ் டெஸ்ட்களில் ஏதாவது மீண்டு எழுமா அப்படிங்கிற இந்த கேள்விகள் எழுந்துள்ள நிலையில இப்போ ஆஸ்திரேலியா வந்து நிஜமாவே மீண்டு எழுந்து கொண்டு வரணும், இல்லை ஆஸ்திரேலியாவை மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்ளணும்னா என்னதான் செய்ய முடியும்? அது வந்து ரிப்பேர் பண்ற ஸ்டேஜ்ல இருக்க அந்த அணியில கண்டம் தான் பண்ணணுமா?
எந்த ஒரு நாட்டுடைய அணிக்கும் வந்து ஒரு இறுதி புள்ளி அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா விளையாட்டு வீரர்களை முற்றிலுமாக மாற்றலாம், கேப்டனை மாத்தலாம், கோச்சை மாத்தலாம், மெத்தடாலஜியில சேஞ்சஸ் கொண்டு வரலாம். கிரிக்கெட் ஆஸ்திரேலியாங்கிற அமைப்புகள் வந்து ஹைலி ப்ரொஃபஷனலைஸ்டு பாடி. இன்னொன்னு அதே அணியில இதற்கு முன்னாடி மிக பிரமாதமாக கான்ட்ரிபியூட் பண்ணவங்க எல்லாரும் இன்றைக்கும் கிரிக்கெட்ல ரொம்ப சீரியஸாக ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து ஆஷஸ் தொடரை பொறுத்தவரை எப்படியாவது ஒரு ரெண்டு மேட்சாவது டிரா பண்ண முடியுமா அப்படிங்கறது அவங்களோட எண்ணமா இருக்கும். ஆனா இன்றைய நிலையில டிராங்கிறது நாட் பாசிபிள். அப்ப இது எப்படி வந்து அப்ப தோக்காம இருக்கணும்னா ஒரே வழி ஜெயிக்கிறது தான். குறைந்தபட்சம் மிக மிக க்ளோஸ் ஃபைட்டாவது செய்ய முடியுமா அப்படிங்கறது தான் வந்து ஆஸ்திரேலியாவுடைய முதல் வேலையாக இருக்கும். அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிச்சயமாக ஆஸ்திரேலியாவும் ஒரு ரீக்ரூப்பிங் நடக்கும். அவங்கள்ட்ட டேலண்ட் இருக்கு. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்படிஷன் வந்து ரொம்ப வலுவான ஒரு காம்படிஷன். தொடர்ந்து நல்ல நல்ல கிரிக்கெட்டர்ஸை வந்து அது வெளியில உருவாக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய மிக வலுவான காம்படிஷன். அதுலேருந்து அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அணியை மாற்ற முடியும். ரெண்டாவது வந்து அவங்களுடைய மிக முக்கியமான தேவை இப்பொழுது வந்து உடனடியாக எப்படியாவது கோச்சை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். இப்ப டாரன் லெக்மன் கோச்சா இருக்காரு, அவர் வந்து உடனடியாக இந்த டைட்டன் பண்ணணும். இதுல பலருக்கு வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதாவது அவங்க டாப் 6-7 பேர் எடுத்துங்க நீங்க, அவர்கள் அடிப்படையில வந்து இன்றைக்கு ஒரு சிறப்பான விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு ஃபிளா இருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த டெம்பரமெண்ட் சரியில்லை, அவர்களுக்கு அவுட்டே ஆகாம நின்று விளையாடுறது, கிராஃப்டிங் பண்றதுக்கு ஆட்கள் இன்றைக்கு கிடையாது. இப்ப இது எல்லாத்துக்கும் வந்து யாரையாவது ஒவ்வொருத்தரும் உள்ள கொண்டு வந்தோம். இப்ப முன்ன தொடர்ந்து ஆஸ்திரேலியால அவர்களை அவுட்டே ஆக்க முடியாதபடி உங்களுக்கு பல விளையாட்டு வீரர்கள் தந்திருக்காங்க. அது போன்ற ஆட்டக்காரர்களை திரும்ப கொண்டு வரணும். டெஸ்ட் கிரிக்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இதே அணியினால வந்து ஒரு நாள் கிரிக்கெட்ல ஜெயிக்க முடியாதுன்னா கட்டாயமா திரும்ப ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இப்ப வந்து அடுத்து இந்த டாப் டீம்ஸ் இங்கிலாந்து அல்லது இந்தியா அல்லது தென்னாப்பிரிக்காவை தவிர்த்து விட்டு பாத்தீங்கன்னா பிற அணிகளோட விளையாடுறப்ப, நாளைக்கே வந்து ஒரு பங்களாதேஷோடையோ அல்லது ஒரு இலங்கையோடையோ ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறப்ப மீண்டும் ஆஸ்திரேலியாவில் ஜெயிக்க முடியும். ஒரு ரெண்டு வருடத்துல அவர்கள் ஒரு நம்பர் ஒன் அணியாக ஆக முடியாவிட்டாலும் ஒரு 3-4 அப்படிங்கிற அந்த இடைநிலைக்கு வந்துட்டு அதுலேருந்து மீண்டும் அவங்க திருப்பி மேல வருவாங்க கட்டாயமா. ஒரே ஒரு கீ க்வெஸ்சன் வந்து மைக்கேல் கிளார்க்கு கேப்டனாக தொடர வைக்கணுமா அப்படிங்கிறது. நம்ம இந்தியாவோ அல்லது இங்கிலாந்தோ இருந்தா அவரை ஈஸியா அவரை வந்து இறக்கிட்டு வேற ஒருவருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. ஆனா ஆஸ்திரேலியா வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை ஃபாலோ பண்றதுனால மைக்கேல் கிளார்க்கு வந்து நிச்சயமாக அணியோடைய கேப்டன்சில இருந்து இறக்க மாட்டாங்க. சோ அதனால என்ன ஆகும்னா அடுத்த 2 ஆண்டுகள் அவரை வந்து அணியிலிருந்து எடுக்க போறதில்லை, கேப்டனாக தொடர்ந்து வைத்திருப்பார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு யூகம்.